great privilege we have in this country that we can gather freely like this without any problem.
இந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்படி நாம் சுதந்திரமாய் என்னுடைய வார்த்தையை கேட்க முடியாது. இப்படி வருவதற்கு இந்த தேசத்திலே நமக்கு சாட்சியம் கிடைத்திருக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
Many crores of people around the world, Christians, who don't have the freedom to come together in many countries.
பல நாடுகளிலே கோடிக்கணக்கான மக்கள் இப்படிப்பட்ட விடுதலை இல்லாதபடி என்னுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி இருக்கிறார்கள்.
So we must never take this for granted.
ஆகவே ஒரு காலம் இதை நாம் ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள கூடாது.
We must be thankful for every single time that we can come together and meet like this in a conference.
ஒவ்வொரு முறையும் இப்படி கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே நாம் வந்து சந்திக்க முடிகிறதே, வார்த்தை கேட்க முடிகிறதே, அதற்காக நாம் தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And many of us, some of us here know about how the early days were in Tamil Nadu when we started the work.
இந்த ஊழியத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பொழுது எப்படி இருந்தது என்று சொல்லி இங்க இருக்கிற ஒரு சிலர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
We had very few people those days in the conferences.
அந்த நாட்களிலே நம்முடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே வெகு சிலர் தான் வருவார்கள்.
We had much more opposition from other groups.
மற்ற குழுக்களிலிருந்து நமக்கு இன்னும் அதிகமான எதிர்ப்புகள் இருந்தன.
All types of evil speaking.
எல்லா விதமான தீமையான சொற்கள்.
But we never defended ourselves.
ஆனால் ஒரு காலமே நம்மை நாமே நியாயப்படுத்தினதில்லை.
We never wanted to prove to anybody that we are right.
நாங்கள் சரிதான் என்பதை யாருக்குமே நிரூபித்து காண்பிக்க நாம் கடந்த காலங்களிலே
விரும்பவில்லை.
நாம் எப்பொழுதுமே தேவனுடைய முகத்துக்கு முன்பாகவே வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம். இன்றைக்கும் நம்முடைய ஆசை அப்படித்தான் இருக்கிறது.
But whenever the numbers increase like it is in our midst, we always have problems.
இப்பொழுது இருக்கிறது போல எப்பொழுதெல்லாம் எண்ணிக்கை நம்முடைய மத்தியிலே பெருகுகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது.
Many preachers and pastors are very happy when the numbers increase.
அநேக பிரசங்கியார்களும் பாஸ்டர்மார்களும் எண்ணிக்கை பெருகும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள்.
But when Jesus saw the great numbers increase who were following him,
இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் திரளானவர்களாய் பெருகும் பொழுது, இயேசுவை கண்ட பொழுது,
he was not so excited.
அதிகமாய் அவர் பரவசம் அடையவில்லை.
Why shouldn't God be excited when many people come for the meetings?
கூட்டங்களுக்கு அநேகர் வருகிறதுனால ஏன் தேவன் பரவசம் அடைய வேண்டும்?
Why wasn't Jesus excited?
ஏன் இயேசு குதூகலம் அடையவில்லை?
Because he knew that not all of them were really wanting the kingdom of God first.
ஏனென்றால் எல்லாருக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் வேண்டும் என்பதனாலே அவர்கள் வரவில்லை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார்.
Now if I could be sure in some way that all of you sitting here have got only one desire to seek the kingdom of God and his righteousness first, then I'll be really excited.
ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் எல்லாருமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியுமே தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதிகமாக நான் பரவசம் அடைவேன்.
But I am not so sure about that.
ஆனால் அதை குறித்து எனக்கு அவ்வளவா நிச்சயம் இல்லை.
When I see a large crowd, my primary concern is, are all of these people really born again?
இப்படிப்பட்ட திரளான கூட்டத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய முதலாவது கரிசனையும் கவலையும் என்னவென்றால் உண்மையாலுமே இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களா இல்லையா?
Not most of you.
உங்களே அதிகமான பேர் என்று அல்ல.
எவ்ரி சிங்கிள் பர்சன்,
இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி நபரும்.
இஃப் ஐ ஹேட் 10 சில்ட்ரன், ஐ வுட் வாண்ட் ஆல் 10 இன் ஹெவன், நாட் 9.
என்னுடைய எனக்கு 10 பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த 10 பிள்ளைகளுமே பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவேன். 9 பிள்ளைகள் மட்டும் இருந்தால் போதும் என்று
அல்ல. There are 150 people in our church. I want 150 in heaven, not 149.
நம்முடைய சபையில 150 பேர் இருப்பார்களேயானால் 149 பேர் அல்ல, 150 பேருமே பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.
And my desire honestly is that every single one of you will find your way into God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து நீங்கள் செல்வீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது.
I don't want to assume that because you come to the conference, because you clap your hands and sing, that you are all really loving Jesus with all your heart.
இந்த கான்ஃபரன்ஸுக்கு நீங்கள் வருவதனாலே கைகளை எல்லாம் தட்டி உற்சாகமாய் பாடுவதனாலே வார்த்தையை கேட்பதனாலே நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் அனுமானிக்க விரும்பவில்லை.
The main test in the Christian life is whether you love the Lord Jesus Christ with all your heart.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள ஒரு பரிசோதனை என்னவென்றால் நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடும் நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதுதான்.
It's not a question of whether you say certain words and you say I believe in the Lord Jesus.
நான் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இப்படி சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளினாலே அல்ல.
Who are the people who are going to be cursed by God for all eternity?
நித்திய நித்தியமாக தேவனாலே சபிக்கப்படக்கூடிய மக்கள் யார்?
We'd say those who don't believe in Jesus.
இயேசுவிலே விசுவாசம் இல்லாதவர்கள் என்று நாம் சொல்லலாம்.
But it's more than that.
அதை காட்டிலும் அதிகமானது
ஒன்று. I want you to read a verse in 1 Corinthians 16 verse 22.
1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியாக விரும்புகிறேன்.
I don't know whether you have observed this verse.
இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
Sometimes we don't pay attention to the last few verses of many of Paul's letters.
பவுலுடைய அநேக நிருபங்களிலே உள்ள கடைசி ஒரு சில வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்க தவறுகிறோம்.
Here is one of those verses.
அதில் ஒரு வசனம் இங்கே
பாருங்க. 1 Corinthians 16 verse 22.
1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனம்.
If anyone does not love the Lord Jesus, let him be cursed.
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
What does it say?
இந்த வசனம் என்ன சொல்கிறது?
He does not love the Lord Jesus.
கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தில் அன்பு கூறாவிட்டால்,
then it says Maranatha, the Lord is coming soon.
கர்த்தர் வருகிறார் என்று பார்க்கிறோம்.
So when the Lord comes,
ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது,
He's not going to check whether you all came for the conference every year.
ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் நீங்கள் எல்லாரும் கான்ஃபரன்ஸுக்கு வந்தீர்களா என்று அவர் சோதித்து பார்க்க போவதில்லை.
In your heart, do you have a great love for the Lord Jesus Christ?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளதான ஒரு பெரிய அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை தான் அவர் காண போகிறார்.
Do you love him more than anything on this earth?
பூமியிலே உள்ள எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் அதிகமாக நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
Do you love him more than your family, more than your job?
உங்களுடைய வேலையை காட்டிலும் உங்களுடைய குடும்பத்தை காட்டிலும் அதிகமாக நீங்கள் அவர்களிடத்தில் நேசிக்கிறீர்களா?
Can you say that the number one person in your heart is the Lord Jesus Christ?
என்னுடைய உள்ளத்திலே காணப்படுகிற முதலாவது நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியுமா?
If you can't say that,
இதை நீங்கள் சொல்ல முடியவில்லை என்றால்,
I don't want to say anything, but the Holy Spirit says,
நானாகவே ஒன்றும் சொல்ல
cursed.
நானாக ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
I don't curse anybody in the world.
இந்த உலகத்திலே யாரையுமே நான் சபிப்பதில்லை.
My job is to bless people, not curse them.
என்னுடைய வேலை ஜனங்களை ஆசீர்வதிப்பதே என்று சபிப்பது அல்ல.
And even if I curse somebody, it has no value because a man's curse has got no value.
ஒரு மனிதனுடைய சாபத்திற்கு மதிப்பில்லையாகவே நான் அப்படியே யாரையாவது ஒருவரை சபித்தாலும் கூட அதற்கு மதிப்பில்லை.
Almighty God, he's got the power to curse people.
ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனை சபிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது.
Even the devil's curse can have no power on a child of God.
பிசாசுடைய சாபம் கூட ஒரு தேவ பிள்ளையினிடத்திலே வேலை செய்யாது, பலிக்காது.
All the demons in hell can curse me, it won't even touch me.
நரகத்தில் உள்ள அவ்வளவு பிசாசுகளும் அசத்தாவிலும் என்னை சபிக்கலாம், அதை என்னை தொட செய்யாது.
Because I am surrounded by Jesus Christ.
ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவினாலே சூழப்பட்டிருக்கிறேன்.
But when God curses somebody, it's a terrible thing.
ஆனால் தேவன் ஒருவரை சபிக்கும் பொழுது அது பரிதாபமான காரியமாய், பயங்கரமான காரியமாய் இருக்கிறது.
What does it say here?
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Please remember this verse.
தயவு செய்து அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Anyone, it doesn't matter who it is.
அது யாராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும்,
it says here, anyone who does not love the Lord, let him be.
ஒருவன் யாராயிருந்தாலும், ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
Now when a group starts in a new place, usually small number group, they usually love the Lord.
ஒரு ஊழியமானது ஒரு இடத்துல முதல் முறை ஆரம்பிக்கும் பொழுது மிக எண்ணிக்கையிலே குறுகியவர்களை இருப்பார்கள், அவர்கள் தேவன் அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள்.
As the group increases in size,
இப்பொழுது அந்த சபையினுடைய எண்ணிக்கை, மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக,
if the elder brother there is not faithful,
அங்கு உள்ள ஒரு மூத்த சகோதரன் உண்மையுள்ளவரா இல்லை என்றால்,
இட் இஸ் ஜஸ்ட் ஹாப்பி தட் ஓ மோர் பீப்பிள் ஆர் கமிங் டு மை சர்ச்,
நிறைய பேருடைய சபைக்கு வருகிறாள் என்பதனாலே அவர் சந்தோஷம் உள்ளவரா இருப்பாரே. ஆனால்
ஹி கெட் சம் ஆனர் ஃப்ரம் தட்,
அதன் மூலமாக தனக்கு ஒரு கனத்தை பெறுவாரே. ஆனால்
தென் ஹி வில் நாட் பி கேர்ஃபுல் டு செக் அப் வெதர் எவ்ரி பர்சன் லவ்ஸ் தி லார்ட் ஜீசஸ்,
ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறாரா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு அவர் கரிசன் உள்ளவராக இருக்க மாட்டார்.
Even some parents don't check up whether their 3 or 4 children, all of them love the Lord Jesus.
ஒரு சில பெற்றோர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய 3-4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை அன்புகிறார்களா இல்லையா இல்லையா என்பதை கூட சோதித்து பார்ப்பதற்கு.
They say they come to the meeting.
கூட்டத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
That's not enough.
அது போதாது.
It doesn't say if you don't go for the meeting you'll be accursed.
கூட்டத்துக்கு போகாவிட்டால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படவில்லை.
No such verse in the Bible.
அப்படி வேதத்தில் ஒரு வசனமும் காணப்படவில்லை.
If you don't love the Lord Jesus,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாவிட்டால்,
the Holy Spirit puts a curse on such people.
பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்கள் மீது ஒரு சாபத்தை வைக்கிறார்.
Do you know who was the first person in the Bible who was cursed?
வேதத்திலே முதலாவது சபிக்கப்பட்ட மனிதன் யார் தெரியுமா?
That was not Adam.
ஆதாம் அல்ல.
When Adam committed a sin, God cursed the ground and he cursed the serpent.
ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் பூமியையும் சர்ப்பத்தையும் சபித்தார்.
But in Genesis chapter 4,
ஆனால் ஆதியாகமம் 4 அதிகாரத்தில்,
we read of the first human being who was cursed by God.
தேவனாலே சபிக்கப்பட்ட முதல் மனிதனை நாம் பார்க்கிறோம்.
And his name was Cain.
அவருடைய பெயர் காயின்.
The Lord told Cain in verse, when after he killed his brother Abel,
காயின் தன்னுடைய சகோதரனை ஆபேலை கொன்ற பிறகு ஆண்டவர் சொல்கிறார்
Why did he kill Abel?
ஏன் அவன் ஆபேலை கொன்றான்?
Because God accepted Abel's sacrifice but did not accept Cain's sacrifice.
தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தான் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை.
And he was jealous that God was blessing somebody else more than him.
தன்னை காட்டிலும் மற்றவரை தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கிறபடினாலே அவன் பொறாமை கொண்டவனாயிருந்தான்.
Please remember this. That after man was put out of the Garden of Eden, the first sin mentioned in the Bible is jealousy.
ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதன் துரத்தப்பட்ட பிறகு நடந்த முதல் பாவமானது பொறாமை.
What is the first sin mentioned in the Bible outside the Garden of Eden?
ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வேதத்திலே குறிப்பிடப்பட்ட முதல் பாவம் என்ன?
Jealousy.
பொறாமை.
What did that lead to?
அது எதை நோக்கி வழிநடத்துகிறது?
It led to hatred.
அது பகைக்கு நேராக வழிநடத்தினது.
A man hated his brother.
ஒரு மனிதன் தன் சொந்த சகோதரனை பகைக்கிறான்.
Hatred led to murder.
அந்த பகையானது கொலைக்கு வழிநடத்தியது.
And that led to a curse from God upon that man.
அந்த கொலையானது தேவன் அந்த மனிதன் மீது சாபத்தை கொண்டு வருகிற சம்பவத்திற்கு வழிநடத்தியது.
Where did it begin?
எங்கே இதெல்லாம் ஆரம்பித்தது?
Jealousy.
பொறாமை.
That is why we have to be very careful of jealousy.
ஆகவே தான் நாம் பொறாமையை குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாய் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
If there is a little jealousy in your heart about somebody whom God is blessing more than you.
உங்களை காட்டிலும் அதிகமாக வேறு ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்கிறாரே என்ற காரணத்தின் நிமித்தமாய் உங்கள் உள்ளத்திலே பொறாமை வருமானால்.
Some brother or sister who is accepted more in the church than you are.
உங்களை காட்டிலும் இன்னொரு சகோதரன் சபையில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டாரே என்று உங்களுக்கு பொறாமை உண்டாகுமானால்.
Somebody has a better gift to sing or preach than you.
பாடுவதற்கோ அல்லது பிரசங்கிப்பதற்கோ உங்களை காட்டிலும் வேறு ஒருவருக்கு நல்ல வரம் கிடைத்திருக்குமே ஆனால்
Or sometimes even a wife can be jealous of her husband that people admire her husband and don't admire her so much.
ஏன் சில சமயத்திலே தன்னுடைய கணவனை மெச்சிக்கொள்ளுகிறார்களே தன்னை மெச்சிக்கொள்ளவில்லை என்று சொல்லி மனைவி தன்னுடைய சொந்த கணவன் மீதும் கூட பொறாமைப்பட முடியும்.
So jealousy can happen anywhere.
பொறாமையானது எங்கு வேண்டுமானாலும் அது எழும்பலாம்.
But it leads to a curse.
ஆனால் அது ஒரு சாபத்துக்குள்ளாக வழிநடத்துகிறது.
If you are jealous of another elder brother whose church is better than yours.
உங்களுடைய சபையை காட்டிலும் இன்னொரு மூப்பருடைய சபையானது மேன்மையானதா இருக்கிறது என்று சொல்லி அவர் மீது பொறாமை கொண்டால்
Or whose ministry is more accepted than yours
அல்லது உங்களுடைய ஊழியத்தை காட்டிலும் அந்த சகோதரனுடைய ஊழியமானது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொறாமைப்பட்டீர்களானால்
That jealousy will finally lead to the curse of God coming on your life.
அந்த பொறாமையானது கடைசியாக உங்கள் மீது கர்த்தருடைய சாபம் வருவதற்கு காரணமாக இருக்கும்.
That's what we read in Genesis 4.
இதைத்தான் ஆதியாகமம் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
The first man whom God cursed was a man who was jealous of his brother.
தேவன் சபித்த முதல் மனிதன் அவன் தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டபடினாலே தான்.
Be very careful.
ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள்.
I have fought this with all my heart for many years.
அநேக ஆண்டுகளாக என்னுடைய முழு இதயத்தோடு கூட இந்த பாவத்துக்கு விரோதமாய் போராடி இருக்கிறேன்.
I can honestly say before God today that I've never been jealous of anyone for many many years now.
அநேக ஆண்டுகளாக இப்பொழுதிலிருந்து பல ஆண்டுகளாக யார் மீதும் பொறாமைப்பட்டதில்லை என்று தேவனுக்கு முன்பாக நான் நேர்மையாக சாட்சி சொல்ல முடியும்.
I'm not comparing my ministry with anybody else's.
என்னுடைய ஊழியத்தை வேறு யாருடைய ஊழியத்தோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்கிறதில்லை.
Nothing.
ஒன்றுமே இல்லை.
No comparison.
ஒத்து பார்ப்பதே கிடையாது.
Because I know that God hates jealousy.
ஏனென்றால் தேவன் பொறாமையை வெறுக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன்.
When the Lord cursed Cain,
காயினை தேவன் சபித்த பொழுது,
what did the Lord tell him?
ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்?
Genesis 4:11, you are cursed.
ஆதியாகமம் 4:11 வசனத்திலே பார்க்கிறோம், நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
And now onwards, verse 12, when you cultivate the ground, it will not yield its strength to you.
நீ நிலத்தை பயிரிடும் போது அது நீ தன் பலனை உனக்கு கொடாது.
That means God will not bless the work of your hands.
உன்னுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார்.
He will not bless your work, he will not bless your business, he will not bless your ministry, nothing.
உன்னுடைய ஊழியத்தையோ வேலையையோ எந்த கிரியையோ தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார்.
And not only that,
அது மட்டுமல்ல,
you will be a vagrant and a wanderer on the earth.
இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று பார்க்கிறோம்.
You'll be a lonely person.
நீ தனியனாய் இருப்பாய்.
You won't have any fellowship.
யாரோடும் உனக்கு ஐக்கியம் ஏற்படாது.
You know you can sit in a church with 200 people and still be a very lonely person.
நீங்கள் 200 பேர் கொண்ட ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்க முடியும், ஆனாலும் நீங்கள் ஒரு தன்னம் தனியனாய் இருக்க முடியும்.
I've met people like that even in CFC Bangalore.
பெங்களூர் சிஎஃப்சி சபையிலேயும் கூட இப்படிப்பட்ட ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன்.
200 people are there and this lonely person who has no fellowship with anybody.
200 பேர் இருப்பார்கள், அங்கே ஒருவர் தனியனா இருப்பார், யாரோடும் கூட ஐக்கியப்பட முடியாது அவருக்கு.
Because of a curse.
ஏனென்றால் அது ஒரு சாபத்தின் விளைவு.
Because of jealousy.
பொறாமையின் விளைவு.
Person is lonely.
ஒரு மனிதன் தனியனாய் இருக்கிறார்.
There are many elders who are lonely. They don't have fellowship with others.
அநேக மூப்பர்கள் தனியனாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மற்ற மூப்பர்களோடு கூட ஐக்கியம் இல்லை.
They don't have fellowship with other brothers in their church.
தங்கள் சொந்த சபையிலே மற்ற சகோதரர்களோடு கூட அவர்களுக்கு ஐக்கியம் இல்லை.
Because they think I'm an elder. I'm somebody superior.
நான் மேன்மையானவன், நான் ஒரு மூப்பர் என்று எண்ணுகிறார்கள்.
Then they become lonely.
அப்படியானால் அவர்கள் தனியனாய் இருப்பார்கள்.
They become like Cain, a vagrant and a wanderer.
நிலையற்ற அலைகிறவனாய் இருக்கிற காயினை போல அவர்கள் இருப்பார்கள்.
So there are many dangers.
பல ஆபத்துகள் எதிர்நோக்கி இருக்கிறது.
It's a very serious thing to be cursed by God.
தேவனாலே சபிக்கப்படுவது என்பது மிகவும் கொடூரமான ஒரு காரியம்.
But how easy it is to be free from that.
ஆனால் எவ்வளவு எளிதாக இதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும்?
Love the Lord Jesus.
ஆண்டவரே இயேசுவை நேசியுங்கள்.
That's all.
அவ்வளவுதான்.
That's what we read in 1 Corinthians 16.
இதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 16 ஆம் அதிகாரத்தில்
வாசிக்கிறோம். The curse is on those who don't love the Lord Jesus.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவர்கள் மீது ஒரு சாபம் இருக்கிறது.
When you love the Lord Jesus with all your heart,
நீங்கள் முழு இருதயத்தோடும் கூட நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களானால்,
you are not interested in what other people think about you.
மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்பதில் உங்களுக்கு விருப்பம் இருக்காது.
You are not interested in position or honor or acceptance.
ஸ்தானத்திலேயோ கணத்திலேயோ ஏற்றுக்கொள்ளப்படுவதிலேயோ உங்களுக்கு விருப்பம் இருக்காது.
You are not interested in what size of house you live in or what job you have.
எவ்வளவு பெரிய வீட்டிலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை ஒரு முக்கியமல்ல, என்ன எப்படிப்பட்ட வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல.
You never compare yourself with anybody else.
ஒரு காலம் உங்களை மற்றவர்களோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டீர்கள்.
You are perfectly content with what God has given you.
தேவன் உங்களுக்கு என்று கொடுத்த காரியத்திலே பூர்ண மன நிம்மதி உள்ளவராய் இருப்பீர்கள்.
My dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
please examine your heart.
உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்கள்.
Some of you may say, oh no, I don't have any jealousy at all.
எனக்கு பொறாமையே இல்லையே பிரதர் என்று சொல்லலாம் சிலர்.
You may think so.
நீங்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But the way you talk about some other people,
ஆனால் மற்றவர்களை குறித்து நீங்கள் பேசக்கூடிய விதத்தை கூர்ந்து
பார்த்தால், shows that you are not very happy with some of them.
அவர்களிலே உங்களுக்கு பூர்ண சந்தோஷம் இல்லை என்பது நீங்கள் பேசுகிறதிலிருந்தே தெரிகிறது.
You are jealous of maybe others who are better off than you financially.
பொருளாதார ரீதியிலே உங்களை காட்டிலும் செழித்திருக்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு பொறாமை இருக்கிறது சகோதரன்
சகோதரி. That sometimes in a church,
ஒரு சபையிலே இப்படி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் சில சமயத்திலே.
Some elder brothers will have a problem with anybody who is richer than them.
மூப்பர்கள் தங்களுடைய சபையிலே தங்களை காட்டிலும் பணக்காரர்களா இருக்கிற இடத்திலே சில பிணக்குகள் ஏற்படலாம்.
They automatically think, oh, that person is richer than me, he can't be spiritual.
இந்த நபர் என்னை காட்டிலும் பணக்காரராக இருக்கிறார், ஆகவே இவர் ஆவிக்குரியராக இருக்கவே முடியாது என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து விடுகிறார்கள்.
That idea can be in some people's head.
இப்படிப்பட்ட கருத்து ஒரு சிலருடைய தலைக்குள்ள இருக்கிறது.
That is because of jealousy. That person has got more than me.
அந்த நபருக்கு என்னை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்கிற நிமித்தமாய் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமையினாலே அப்படி ஏற்படுகிறது.
You have to be very, very careful.
நாம் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
Because that will lead to loneliness.
ஏனென்றால் இது நம்மை தன்னந்தனியாய் மாற்றிவிடும்.
It will lead to God's curse.
அது தேவனுடைய சாபத்திற்கு வழிநடத்தும்.
And it's all because we don't love the Lord Jesus with all our heart.
ஏன் தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்பதில்லை, அன்பு வருவதில்லை.
The most important thing is to love Jesus with all our heart.
மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்முடைய முழு இருதயத்தோடும் கூட தேவனை நேசிப்பது, அன்பு கூறுவதாகும்.
When somebody asked Jesus in Matthew chapter 22,
மத்தேயு 22 அதிகாரத்திலே ஒருவர் இயேசு நடத்திலே இப்படி கேட்டார்கள்.
Somebody came to Jesus once and said in verse 36,
மத்தேயு 22 அதிகாரம் 36 வசனத்திலே ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து கேட்டார்கள்.
The teacher, which is the great commandment in the law?
போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார்.
He said, you must love the Lord your God with all your heart, all your soul and all your mind. This is the great and foremost commandment.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதும் அன்பு கூர்வாயாக, இதுவே முதலாம் பிரதான கற்பனை என்று.
The second is, you love your neighbor as yourself.
இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக.
Do you find it difficult to love somebody?
யாரையாவது நேசிப்பதற்கு, அன்பு கூறுவதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதா?
Yeah, then I'll tell you the reason.
காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Because you don't love God with all your heart.
நீங்கள் தேவனை முழுதுமாய் அன்பு கூறவில்லை.
Please listen to me.
தயவு செய்து என்னை கவனித்து கேளுங்கள்.
A person who loves God with all his heart will find it very easy to love other people.
தேவனாய் கர்த்தரை முழுதுமாய் கூட அன்பு கூறுகிறவன் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதை மிகவும் எளிதாக பார்ப்பான்.
If you find it difficult to love your wife,
மனைவி அன்பு கூறுவது கடினமாக இருக்கிறதா?
இட்ஸ் நாட் பிகாஸ் ஷீ இஸ் சச் எ டிஃபிகல்ட் வுமன்.
உங்களுடைய மனைவி கடினமான ஒரு ஸ்திரியா
இருக்கிறதுனால,
இவளை யார் நேசிக்க முடியும், மோசமான மனைவியா இருக்கிறாளே என்று சொல்லலாம்.
நோ, இல்லை. ஹவு டஸ் காட் லவ் ஹர்?
தேவன் எப்படி அவர்களை நேசிக்க முடிகிறது?
God loved your difficult wife so much that he sent his son to die for her.
தேவன் எந்த அளவுக்கு உங்கள் மனைவியை நேசித்தபடினாலே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார்.
Or you may say your husband is a very difficult person.
அவருடைய கணவன் மோசமான கணவன்.
Who can love
சொல்லலாம்? அவரை யார் நேசிக்க முடியும்?
I'll tell you, God loves him.
நான் சொல்கிறேன், தேவன் உங்களுடைய கணவரை அன்பு கூறுகிறார்.
God loved your husband so much that he sent Jesus to die for him.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் ஏன் அனுப்பினார் என்று சொன்னால், அந்தளவாய் உங்களுடைய கணவரிடத்தில் அன்பு கூறுகிறார்.
Please listen to me.
தயவாய் கவனித்து கேளுங்கள்.
If you, there is somebody you cannot love, there is only one reason for it.
உங்களாலே ஒருவரை நேசிக்க முடியாமல் இருக்கிறதா? அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு.
You do not love Jesus with all your heart.
நீங்கள் முழு இருதயத்தோடும் கூட இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதில்லை.
And when you do not love Jesus with all your heart, you are in danger of a curse.
நீங்கள் இயேசுவை முழு இருதயத்தோடு கூட அன்பு கூற முடியவில்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு சாபத்திற்கு உட்படக்கூடிய ஆபத்தில் இருக்கிறீர்கள்.
Many of us, we think Bible knowledge is the important thing.
முக்கியமான காரியம் வேத அறிவுதான் என்று நம்மை அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
But the one who knows the Bible better than you and me is the devil.
உங்களையும் என்னையும் காட்டிலும் அதிகமாக வேதத்தை அறிந்தவன் சாத்தான்.
If I have a Bible quiz competition with the devil, I know he'll win.
இப்பொழுது வேத வினா போட்டியை நான் வைப்பேன் என்று சொன்னால் பிசாசு தான் முதல் பரிசு வாங்குவான்.
If you ask where is this verse,
இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால்
I may not be able to say where it is.
எனக்கு அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி உடனே சொல்ல முடியாது.
The devil will tell you immediately.
பிசாசு உடனே அதை சொல்லி விடுவான்.
But there's a curse on him.
ஆனால் பிசாசின் மீது ஒரு சாபம் இருக்கிறது.
Biggest curse is on him.
பெரிய சாபம் அவன் மீது தான் இருக்கிறது.
Can you have so much Bible knowledge and be cursed?
இவ்வளவு வேத அறிவையும் பெற்றுக்கொண்டு சாபத்திலேயும் சாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா?
Oh, Jesus is the Satan is the great example of that.
இதற்கு பெரிய உதாரணமாக சாத்தான் இருக்கிறான்.
So Satan is a good preacher also.
சாத்தா நல்ல பிரசங்கியா உங்களுக்கு தெரியுமா?
Look at how many preachers he has got who are living for money and other religions and all that.
அவனுக்கு எத்தனை பிரசங்கிமார்கள் இந்த மதத்திலேயும் மற்ற மதத்திலேயும் இருக்கிறார்கள். பணத்துக்காக வாழ்கிறவர்கள் நல்ல பிரசங்கியா இருக்கிறார்கள் பாருங்க.
Good preaching doesn't mean that God is happy with you.
ஆகவே நல்ல பிரசங்கம் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட சந்தோஷமா இருக்கிறார் என்ற பொருள் அல்ல.
There are a lot of good preachers who go to hell.
அநேக நல்ல பிரசங்கியார்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்.
There are good preachers who can be cursed by God.
தேவனாலே சபிக்கப்படக்கூடிய பிரசங்கங்கள் இருக்கிறார்கள்.
It's none of these things.
இவங்களெல்லாம் முக்கியமல்ல.
It is loving Jesus with all your heart.
இயேசுவை முழு இருதயத்தோடும் கூட நேசிக்கிறார்கள்.
With all your mind and all your strength.
முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கொடுக்கிற ஒரு காரியம்.
You know the other alternative to loving Jesus is to love myself.
இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதற்கு மாற்றாக ஒன்று இருக்கிறது. அதுதான் என்னை நானே நேசிப்பது.
In the Old Testament Elijah said,
பழைய ஏற்பாட்டிலே எலியா சொன்னான்,
you either serve Jehovah or you serve Baal.
நீங்கள் யெகோவா உங்களுக்கு தேவனானால் அவரை சேவிங்கள், பாகால் உங்களுக்கு தேவனானால் அவரை சேவிங்கள்.
Same thing today.
அதே காரியம் தான் இன்றைக்கு.
You either worship Jesus or you worship yourself.
நீங்கள் இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் அல்லது உங்களை நீங்களே ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
When you worship yourself,
உங்களை நீங்களே ஆராதித்துக் கொண்டிருப்பீர்களால்
you will be more interested in how you can make self more happy.
உங்களுடைய சுயத்தை எப்படி இன்னும் அதிக சந்தோஷமாய் மாற்றலாம் என்பதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்காது. இயேசுவை நேசித்திருந்தால்
you will love money, you will love earthly things and so many things to make self more happy.
நீங்கள் உலகத்தை நேசிப்பீர்கள், பணத்தை நேசிப்பீர்கள், இப்படி எதுவெல்லாம் உங்கள் சுயத்தை திருப்திப்படுத்துகிறதோ சந்தோஷப்படுத்துகிறதோ அதை நீங்கள் நேசிப்பீர்கள்.
Don't think that is only the non-Christians who worship idols.
விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் என்று எண்ண வேண்டாம்.
Anybody who loves himself more than he loves Jesus,
இயேசுவை
நேசி an idol worshipper.
இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் தன்னைத்தான் எவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன்.
Yeah, as children of Adam, we are all idol worshippers.
ஆதாமின் பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறோம்.
Which is that idol that we worship?
நாம் வணங்குகிற விக்கிரகம் எது?
Ourselves.
நம்முடைய சுயம்.
See in 2 Timothy chapter 3.
2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தை பார்ப்போம்.
It says in the last days,
கடைசி காலங்களிலே,
what type of people will be on the earth?
பூமியில் எப்படிப்பட்ட மனுஷர்கள் இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
2 Timothy 3.
2 தீமோத்தேயு 3 அதிகாரம்
verse
1. 1
In the last days,
கடைசி நாட்களிலே
difficult times will come.
கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
Or in the Living Bible it says it will be difficult to be a Christian in the last days.
Living Bible என்கிற மொழிபெயர்ப்பிலே கடைசி நாட்களிலே ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதே கடினமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
Why is it? Because of persecution?
ஏன் உபத்திரவத்தினாலா?
No.
இல்லை இல்லை இல்லை.
In countries where there's persecution there are many fine Christians.
உபத்திரவங்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலே நேர்த்தியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
No, it's not because of persecution.
உபத்திரவங்களினாலே கடினம் என்று சொல்லவில்லை.
It's because people in the church will call themselves Christians.
ஏனென்றால் சபையிலே இருக்கிறவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள்.
But they will be lovers of self and lovers of money. That's the first thing mentioned here.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டது போல முதலாவதாக அவர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இருப்பார்கள்.
What did they say? What does it say? இங்கே
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Lovers of self.
தங்களை தங்களை பிரியப்படுத்துகளாக இருப்பார்கள்.
Lovers of money.
பணத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள்.
Verse 4.
4 வசனம்.
Lovers of pleasure.
அவர் சுகபோக பிரியராய் இருப்பார்கள்.
Instead of lovers of God.
தேவ பிரியராயிராமல்.
So in these two verses,
இரண்டு வசனங்களிலே
there are four types of lovers mentioned.
இங்கே நான்கு விதமான பிரியர்கள் இருக்கிறார்கள்.
Did you see that?
இதை பார்த்தீர்களா?
There are lovers of self,
தற்பிரியர்,
lovers of money,
பணப்பிரியர்,
lovers of pleasure,
சுகபோக பிரியர்,
and fourth lovers of God.
நான்காவது தேவ பிரியர்.
Lovers of God are in one category.
தேவ பிரியர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்கள்.
Another category,
மற்ற பிரியர்கள் எல்லாரும்
lovers of self,
தற்பிரியர்,
lovers of money,
பணப்பிரியர்,
lovers of pleasure and comfort,
சுகபோக பிரியர், வசதி பிரியர்.
Where are these people found?
இவர்கள் எல்லாரும் எங்கே காணப்படுகிறார்கள்?
Not in the world.
உலகத்திலே அல்ல.
In the church.
சபையிலே.
That's the danger.
இதுதான் ஆபத்து.
If everybody in the church was a lover of God, we'd have a wonderful church.
சபையிலே காணப்படுகிற ஒவ்வொருவருமே தேவ பிரியராய் இருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு அற்புதமான ஒரு சபை இருக்கும்.
And a real godly elder brother will seek to build a church where everybody is a lover of God.
உண்மையான தேவ பக்தியில ஒரு மூப்பர் தன்னுடைய சபையில ஒவ்வொருவரும் தேவ பிரியராக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவார்.
But in order to bring them there,
ஆனால் அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு வருவதற்கு
he must deliver them from being a lover of self,
தற்பிரியராக இருப்பதிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும்,
and lover of money,
பணப்பிரியராக இருப்பதிலிருந்து விடுதலையாக்க வேண்டும்,
and lover of pleasure,
சுகவுக பிரியராக இருப்பதிலிருந்து விடுதலையாக்க வேண்டும்.
Do you think only rich people love money?
பணக்காரர்கள் மட்டுமே பணத்தை நேசிக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா?
Have you ever seen in India a beggar who does not love money?
பணத்தை நேசிக்காத ஒரு பிச்சைக்காரனை இந்தியாவிலே பார்த்திருக்கிறீர்களா?
Have you seen one?
யாராவது அவரை பார்த்திருக்கிறீர்களா?
No. Every beggar I've seen in India loves money.
இந்தியாவில் நான் பார்த்த ஒவ்வொரு பிச்சைக்காரனும் பணத்தை ஆ என்று நேசிக்கிறான்.
They may not have much money.
அதிகமான பணம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
But they love it.
ஆனால் அதை நேசிக்கிறார்கள்.
And rich people,
பணக்காரர்கள்,
they love money too.
அவர்களும் பணத்தை நேசிக்கிறார்கள்.
So what I've learned is,
ஆகவே நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால்,
to be a lover of money, you don't have to be rich.
பணத்தை நேசிப்பதற்கு நீங்கள் பணக்காரரா இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
You can be rich or poor, you love money.
நீங்கள் பணக்காரனையோ ஏழையாகவும் இருக்கலாம், ஆனாலும் பணத்தை நேசிக்கிறவளா இருக்க முடியும்.
A lover of pleasure,
சுகபோக பிரியர்.
There's a lot of that in the world.
உலகத்திலே அதிகமாக காணப்படுகிறது.
Wherever I can enjoy myself,
எங்கெல்லாம் நான் இருக்கிறேனோ அங்கெல்லாம் நான் சந்தோஷப்படுவேன்.
Particularly sexual pleasure,
குறிப்பாக பாலிய சம்பந்தப்பட்ட இன்பங்கள்.
All the cinemas are meant for lovers of pleasure.
இன்றைக்கு காணப்படும் எல்லா சினிமா காட்சிகளும் தற்பிரியர்களுக்கு அல்லது சுகமுக பிரியர்களுக்கு என்று உண்டாக்கப்பட்ட சினிமாக்கள்.
How is it these actors and actresses make crores of rupees?
இந்த நடிகர்களும் நடிகைகளும் எப்படி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறார்கள்?
Where do they get it from?
எங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது?
They get it from all these people who go to the cinema theater and pay 5 rupees, 10 rupees to get a ticket.
அங்கே டிக்கெட் வாங்குவதற்கு 5 ரூபாய், 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி சினிமாவுக்கு போகிறார்களோ அவர்களிடத்துல தான் இந்த பணம் அவர்களுக்கு போகிறது.
I don't know. I don't even know what is the price of a ticket in a cinema. I'm just guessing.
Cinema theater la or ticket enna velai endru enakku theriyavillai.
I'm just guessing. It must be 5-10 rupees.
5 rupees illa 10 rupees irukkalam endru naan.
But that is how these people, that's how these people make money.
Anal ipdi than and nadigirgal nadigigal kodikkanakana panathai sambadhikkiraanga.
How do they get so much?
Eppadi avlo panam kedaikkirathu?
All over the country there are so many lovers of pleasure.
Naattile paarthil endru sonnal sugaboga priyargala evlovo thralana makkal kaanapadugiraanga.
Now I don't want to go to a cinema and contribute another 10 rupees to make that actor rich.
அந்த நடிகரையோ நடிகையோ இன்னும் 5 ரூபாயை கொடுத்து இன்னும் அதிக பணக்காரனை நான் மாற்ற விரும்பவில்லை.
No, I'm not going to be a lover of pleasure.
நான் சுகபோக பிரியனா இருக்க மாட்டேன்.
You be careful.
சாத்ரகாய இருங்கள்.
Because that's the category of person mentioned here.
இங்கே சொல்லப்பட்ட மக்கள் கூட்டம் அப்படி தான் இருக்கிறது.
They can be in the church.
சபையில் அவர் காணப்படக்கூடிய
lovers of pleasure,
சுகபோக பிரியர்,
lovers of money,
பண பிரியர்,
and lovers of self,
தற்பிரியர்.
You know, those who love self will get offended if you are corrected.
தற்பிரியர் நீங்கள் அவர்களை சீர்திருத்தீர்கள் என்று சொன்னால், கடிந்து கொள்ளு என்று சொன்னால் அவர்கள் மனத்தாங்க அடைந்து விடுவார்கள், மனம் புண்பட்டு விடுவார்கள்.
They feel very proud when you praise them.
அவர்களை நீங்கள் பாராட்டி பேசுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாய் பெருமையா இருக்கும்.
You give them some importance in the church, they are very happy.
சபையில ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தால் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
They love us so.
அவர்கள் தற்பிரியராக இருக்கிறார்கள்.
If God gives me a position in the church,
தேவன் சபையில எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார் என்றால்,
that's not for me to become proud.
நான் பெருமை அடைவதற்காக அதை கொடுப்பதில்லை.
I look at it like this.
நான் இப்படி தான் அதை பார்க்கிறேன்.
If God says to me, you are an elder,
நீ ஒரு மூப்பனா இருக்க வேண்டும் என்று தேவன் என்னிடத்தில் சொன்னால்,
you know what it means for me?
எனக்கு அது என்ன பொருள் தெரியுமா?
That is like Jesus giving me a bucket of water and a towel saying, go and wash everybody's feet like I did it.
ஆண்டவர் எனக்கு ஒரு பக்கெட் தண்ணியையும் டவலையும் கொடுத்து நான் செய்தது போல ஒவ்வொருடைய கால்களையும் கழுவு என்று சொல்லுவது போல தான்.
That is how I understand eldership.
இப்படித்தான் மூப்பத்துவத்தை நான் புரிந்து கொள்கிறேன்.
Because the Lord is looking for people who will help him wash everybody's feet.
எல்லாருடைய கால்களையும் கழுவக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறானா என்பதை அவர் பார்க்கிறார்.
So he finds one person.
ஆகவே ஒரு நபரை பார்க்கிறார்.
You are an elder.
சரி, நீ ஒரு மூப்பன்.
Here is a bucket, here is a towel, now wash everybody's feet.
இங்கே ஒரு பக்கெட் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, எல்லாருடைய கால்களையும் கழுவி துடை.
Do you think that is how every pastor in the world understands his ministry?
இந்த ஊழியத்தை உலகத்திலே காணப்படுகிற மற்ற பாஸ்டர்மார்கள் இப்படி தான் விளங்கிக் கொள்கிறார்களா?
They sit there like maharajas thinking they are great people.
அவர்கள் பெரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டு மகாராஜாவை போல எண்ணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They want other people to wash their feet.
மற்றவர்கள் தங்களுடைய காலை கழுவ வேண்டும் என்று
எதிர்பார்க்கிறார்கள். This is all complete opposite of true Christianity.
மெய்யான கிறிஸ்தவத்திற்கு இவையெல்லாம் நேர் எதிர்மாறாக இருக்கிறது.
It's because they are lovers of self.
என்றால் அவர்கள் சுயத்தை நேசிக்கிறார்கள்.
Now the great danger in the church is there can be this mixture.
சபையில் உள்ள இன்னும் பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால்,
இவெல்லாம்
சேர்ந்த ஒரு கலப்பாக அமையலாம்.
சம் லவர்ஸ் ஆஃப் காட்,
தேவ பிரியர்கள்,
எல்லாரும்
ஒரே சபையில் உட்கார்ந்து
கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாரும் அதே பாடலை
பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாரும் பரிசுத்தரை போல
காட்சியளிக்கிறார்கள்.
தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க
வாழ்க்கையில்
அவர் பல காரியங்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள்.
And some of them can speak in such a good way that even the elder brother is fooled.
மூப்பரே ஏமாற்றப்படக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் நன்றாக எழுந்து நின்று பிரசங்கிக்க முடியும் அல்லது வேத வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியும்.
Because many elder brothers are not so mature to have discernment.
ஏனென்றால் அநேக மூப்பர்கள் அவர்கள் இன்னும் வளராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான பகுத்தறிவு இல்லை.
But I have found that hollowness.
நான் அவர்களை பார்த்து ஒன்றையும் நான் சொல்லுவதில்லை. ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது அந்த புக்கு தன்மையை நான் பார்த்து விடுவேன்.
When they speak,
அவர்கள் பேசும் பொழுது,
even in conversation,
சாதாரண உரையாடலில் பேசும்பொழுதும் கூட,
it's so easy to make out.
அதை நாம் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும்.
A man who loves God,
தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன்,
something about a glory in his life.
அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை இருக்கும்.
You know, like Moses, when he came down from the mountain, his face was shining.
மோசே அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அவருடைய முகமானது பிரகாசித்தது.
Other people's faces are not shining like that.
மற்றவருடைய முகங்கள் எல்லாம் அப்படி பிரகாசிக்கவில்லை.
Now today we're not talking about a physical shine on our faces.
இன்றைக்கு சரீர பிரகாரமான ஒரு ஒளியை முகத்திலே பற்றி பேசுவதில்லை.
There's something in the heart of a man who loves God.
தேவனை நேசிக்கிற ஒரு
radiates from his life.
தேவனை நேசிக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து அப்படியே அது வெளியே பிரகாசிக்கிறது.
In his words, because from the heart comes the words.
ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் அவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து அது பிரதிபலிக்கிறது.
I believe the great danger in our churches is this mixed multitude.
நம்முடைய சபையிலே காணப்படுகிற பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட பிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து
காணப்படுகிறார்கள்.
எல்லாம் வெளியே போய்விடுங்கள் என்று சொல்லி நாம் விரட்ட முடியாது.
But we must preach God's word in such a way that people realize that if you don't love God, you're cursed.
தேவனை நேசிக்காத பட்சத்திலே அவர் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை உணரக்கூடிய அளவுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் வார்த்தையை.
The elder brother himself must be in a place where he loves Jesus with all his heart.
மூப்பரே தான் நேசிக்க முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருக்க வேண்டும்.
Any elder brother who loves his position as an elder does not love Jesus with all his heart.
மூப்பர் என்கிற ஸ்தானத்தை நேசிக்கிற எந்த ஒரு மூப்பனா இருந்தாலும் இயேசுவை முழு இதயமாய் நேசிக்கவில்லை.
Because he loves his position.
ஏனென்றால் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை நேசிக்கிறான்.
A man who loves Jesus with all his heart does not love his position.
இயேசுவை முழு இதயத்தோடு கூட நேசிக்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஸ்தானத்தின் மேல் பிரியமாய் இருக்க மாட்டான்.
He does not love anything except Jesus.
இயேசுவை காட்டிலும் மற்ற எந்த ஒரு காரியத்தையும் நேசிக்க மாட்டான்.
He says like the psalmist in Psalm 73 verse 25.
சங்கீதம் 73:25 லே சங்கீதக்காரன் சொல்வது போல அவன் சொல்வான்.
See, this psalmist was a very honest person.
இந்த சங்கீதக்காரன் அவன் நேர்மையான ஒரு மனிதன்.
Psalm 73.
சங்கீதம் 73.
He says, I know, verse 1, that God is good, especially to those who are pure in heart.
Devan nallavaragave irukkar visheshamaga sutta irudhimullavargal israel irukku devan nallavaragave irukkar endru solgar.
But he said, I did not know this all the time.
Avar enna solgar enakku ivlo naatil idu theriyavillai endru solgar.
I understood it finally.
Kadaisiyaga naan vilangikonde.
But in the beginning my feet came very close to stumbling and my steps almost slipped.
Anal maarambathil enudaiya kaalgal thalladadhalukkum en adigal sarukkadhalukkum satrey thappittru.
Why did his feet almost slip?
Yen satrey thappittru endru solgar.
How do our feet slip?
நம்முடைய கால்கள் எப்பொழுது எப்படி வழுக்குகிறது?
Now in the road it may be because some banana skin or some slippery paper or something like that, oil or something like that.
ரோட்டிலே நடந்து செல்லும் பொழுது ஒருவேளை எண்ணெய் அங்கே கொட்டி இருக்கலாம் அல்லது வாழைப்பழ தோலோ அல்லது வழுக்குகிறதான காகிதமோ இருக்கலாம்.
But in spiritual life, how do we slip?
ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நாம் வழுக்குகிறோம்?
Listen,
கவனியுங்கள்.
When I was jealous when I saw the prosperity of wicked people, verse 3.
மூன்றாம் வசனத்திலே துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன்.
He saw somebody richer than him.
தன்னை காட்டிலும் பணக்காரரா இருக்கிற ஒருவரை பார்த்தார்.
And he doesn't even go to a church.
அவர் சபைக்கும் போவதில்லை.
He's a godless person.
தேவனற்ற ஒரு மனிதன்.
But he's so healthy and he's got so much money.
ஆனால் அவனும் ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறான். அவ்வளவு பணம் நிரம்பி இருக்கிறது.
And he doesn't seem to have trouble, verse 5, like other men.
மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தை போல இவனுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை.
And then I became jealous of them.
அப்படிப்பட்ட மனிதன் மீது நான் பொறாமை கொள்ள ஆரம்பித்தேன்.
And he said to himself,
தன்னை பார்த்து சொல்லுகிறார்.
Verse 13.
13th வசனம்.
I've just wasted my time keeping my heart pure because this fellow is not doing anything and he's so happy.
இந்த மனிதன் ஒன்றுமே செய்யாமல் சந்தோஷமா இருக்கிறான். நானோ என்னுடைய இதயத்தை சுத்திகரித்து சுத்திகரித்து விருதாவாக தான் நான்
சுத்தம் பண்ணினேன். And even though I'm trying to live a pure life, verse 14, I have so many problems in my life from morning onwards.
நான் குற்றம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை பிரயாசப்பட்டாலும் நாள்தோறும் காலையிலிருந்து தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று
சொல்றான். I'm having problems.
எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதாம்.
What is the use living a holy life?
பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதில் என்ன பிரயோஜனம்?
Look at these other people in other denominations, they don't believe in holiness but they seem to be having a good time.
மற்ற சபையில் இருக்கிற மக்களை பாருங்கள், பரிசுத்தத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அவர்கள் ஜாலியாக இருக்கிறார்களே, சந்தோஷமா இருக்கிறார்கள்.
Jealousy.
அங்கே ஒரு பொறாமை உண்டாகிறது.
Then there's a question, have I wasted my time cleansing myself,
denying myself? சுத்திகரித்துக்கொண்டு என்னை வெறுத்து வெறுத்து என்னுடைய காலங்களை எல்லாம் வீணாக்கி
விட்டேனா?
இல்லை.
He says, I know finally what will happen to them and finally what will happen to me.
கடைசியாக அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மறந்திருக்கிறேன். கடைசியாக எனக்கு என்ன நடக்கும் என்பதை மறந்திருக்கிறேன்.
When I came verse 17 into the house of God, then I understood the final end of everything.
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே 16 வசனம் வரும்பொழுது நான் முடிவை கவனித்து நான் பார்த்தேன் என்று சொல்கிறான்.
And then he says,
பிறகு சொல்கிறான்,
Lord, I don't want to be like those rich people.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களை போல நான் இருக்க விரும்பவில்லை.
Verse 25.
25 வசனம்,
There is nothing on earth I desire beside you. And there's nothing in heaven I have but you.
பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பரலோகத்திலே உம்மை இல்லாமல் எனக்கு யாரும்
இல்லை. See what he says.
அவர் என்ன சொல்றார்?
When I go to heaven to say Lord I only desire you, that's easy.
பரலோகத்திலே போய் ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று சொல்வது எளிது.
That is like these ministers who will join the DMK when they are in power and then switch to the AIADMK when they come to power.
இவர்கள் யாரை போல இருக்கிறார்கள் என்றால், திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக கட்சியை சேர்ந்து கொள்வார்கள். அடுத்து திமுக கவிழ போகிறது, அதிமுக ஆட்சி வரப்போகிறது சொன்னால் அப்படியே கட்சி மாறிடுவார்கள்.
So there are some believers who are like that.
இப்படி ஒரு சில விசுவாசிகளும் இருக்கிறார்கள்.
Lord, when I come to heaven, I will say I don't desire anybody but you.
ஆண்டவரே, பரலோகத்திலே வரும்பொழுது உம்மை தவிர எனக்கு வேறு யாருமே விருப்பமில்லை என்று சொல்லுவேன் ஆண்டவரே.
But on this earth, I desire so many other things also.
ஆனால் பூமியிலே நான் பல காரியங்களை நான் விருப்பமாக இருக்கும் எனக்கு என்று
சொல்லுங்க. Now I am one party, when I go to heaven I'll be another party.
இப்பொழுது ஒரு கட்சியில இருப்பேன், பரலோகத்துக்கு போனா கட்சி மாறி விடுவேன் என்று சொல்கிறார்கள்.
So don't blame these ministers, there are many Christians like that also.
ஆகவே இந்த அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டாம், அநேக கிறிஸ்தவர்களே இங்கே இருக்கிறார்கள்.
But not the psalmist.
நான் இந்த சங்கீதக்காரன் அல்ல.
He says in heaven I've got nobody but you, on earth I want nobody but you.
பரலோகத்திலே உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை.
Even if I am belong to a party that is rejected in the polls, get zero votes, I belong to that party.
ஓட்டிலே ஓட்டே பெறாமல் ஒரு தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒன்றுமே பணமே இல்லை, திவாலாகி போன கட்சியா இருந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன்.
That's the party of the Lord Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவுடைய கட்சியா இருக்கிறதா? அப்படியானால் அதிலே நான் இருப்பேன்.
I don't want any votes.
எனக்கு ஓட்டுகள் தேவையில்லை.
In heaven I have nobody but him because everybody will vote for him there.
பரலோகத்திலே அவரை தவிர எனக்கு யாரும் விருப்பம் இல்லை சொன்னா எல்லாருமே இயேசுக்கு தான் ஓட்டு
போடுவார்கள். Nobody wants to vote for him.
அவருக்கு பூமியில யாரும் ஓட்டு போட விரும்புவதில்லை.
Even those who say they vote for him, they got so many other interests in life.
இயேசுக்கு தான் நீங்கள் ஓட்டு என்று சொல்லுகிறவர்களுக்கும் பல விருப்பங்கள் இருக்கிறது, பல நாட்டங்கள்.
I don't want to be like that.
நான் அப்படி இருக்க விரும்பவில்லை.
I want to love Jesus on earth to such an extent that he says I don't desire anything on this earth
in the bhoolokathile ummai thavira enakku vere virupam illai endru sollakoodi alavukku avan yesuvai nesippen.
Only such a person can say that he loves Jesus with all his heart.
அப்படிப்பட்ட நபர் மட்டுமே நான் முழு இருதயத்தோடும் கூட இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியும்.
I was born again 47 years ago.
47 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன்.
Before that I was a Christian. I used to go to church and pray and read the Bible.
அதற்கு முன்பதாக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன், சபைக்கு போவேன், வேதத்தை வாசிப்பேன்.
Yeah, I used to go every Sunday to church.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஆலயத்துக்கு சென்று வந்தேன்.
My father never took me to cinemas.
என்னுடைய தகப்பன் என்னை ஒரு காலம் சினிமாவுக்கு அழைத்து சென்றதில்லை.
He was born again. He sent me to a good Sunday school.
அவர் மறுபடியும் பிறந்திருந்த அப்படினாலே என்னை நல்ல ஞாயிறு பாட சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பினார்.
But I was not born again.
ஆனால் நான் மறுபடியும் பிறக்காத
till I was 19 years old.
19 வயது வரை.
And when I became born again,
நான் மறுபடியும் பிறந்த பிறகு,
I wrote this verse in front of the first Bible I bought.
நான் வாங்கின முதல் வேதாகமத்திலே அந்த முதல் பக்கத்தை இந்த வசனத்தை நான் எழுதி
வைத்தேன். I wrote there.
அங்கே இந்த வசனத்தை எழுதினேன்.
In my own handwriting.
என்னுடைய சொந்த கையெழுத்தினாலே.
Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசுவே.
I desire nothing and no one on earth but you.
பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு யார் மீதோ எந்த பொருள் மீதோ விருப்பம் இல்லை என்று எழுதினேன்.
From this day,
இந்த நாளிலிருந்து,
I want nothing, nobody but you.
ஆண்டவர் உம்மை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், வேறு யாருமே எனக்கு விருப்பம் இல்லை என்று எழுதி வைத்தேன்.
With you, if you give me something else, I'll take it. But if I don't have also, I'm happy.
உம்மோடு கூட எனக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்திருந்தால் சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன், கொடுக்காவிட்டால் எனக்கு சந்தோஷம் தான் ஆண்டவர்.
That's why my life is a very happy life.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையானது சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறது.
God has been very good to me these 47 years.
இந்த 47 ஆண்டுகளாக தேவன் எனக்கு எவ்வளவோ நல்லவராக இருந்தார்.
Because even today I don't desire anything but Jesus.
இன்றைக்கும் கூட இயேசுவை காட்டல எனக்கு வேற விருப்பமே இல்லை.
My dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
this is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
Because Jesus died for you,
உங்களுக்காக இயேசு மரித்தபடியினாலே,
because he loved you so much,
உங்களை அந்தளவாய் நேசித்தபடியினாலே,
you say, Lord,
ஆண்டவரே,
I am amazed that you could love a sinner like me.
என்னைப் போல ஆண்டவரே ஒரு பாவி இந்தளவாய் நீ நேசிக்கிறீரே, நான் வியந்து பாராட்டுகிறேன்.
I want to love you with all my heart.
என் முழு இருதயத்தோடும் கூட ஆண்டவரே நானும் நேசிக்க விரும்புகிறேன்.
I don't desire anything on this earth but you.
ஆண்டவரே இந்த பூமியிலே உம்மை தவிர ஆண்டவரே எனக்கு வேறு விருப்பமில்லை.
Because you've already given your life for me.
ஏற்கனவே உம்முடைய சொந்த ஜீவனுக்காக கொடுத்து விட்டீர் ஆண்டவரே.
You take that position.
இந்த ஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
No curse can come anywhere near you or your home.
உங்களுக்கு அருகாமையிலேயோ உங்கள் குடும்பத்துக்கு அருகாமையிலேயோ எந்த ஒரு சாபமும் வர முடியாது.
You know, the Lord gives me dreams sometimes.
சில சமயங்களிலே தேவன் எனக்கு கனவுகளை கொடுப்பார் இரவிலே.
Where scorpions and snakes and all come and touch my body and they can't even harm me.
சில சமயத்திலே தேள்களும் பாம்புகளும் என்னுடைய சரீரத்திலே ஊரும் மணல் என்னை எனக்கு தீங்கு செய்யாது.
And I know that I'm not afraid.
எனக்கு பயமே இல்லை.
And through those dreams the Lord teaches me.
அந்த கனவுகளின் மூலமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
The devil can come and even touch you, he will not be able to harm you.
பிசாசு வந்து உன்னை தொடுவான், ஆனால் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக்
கொடுக்கிறார். You know, there's a protection over you when you love Jesus with all your heart.
உங்கள் முழு இருதயத்தோடும் கூட இயேசுவை நேசிக்கும் பொழுது உங்கள் மீது ஒரு பாதுகாப்பு இருக்கிறது.
I've seen that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன்.
There's a protection over me, my home, my family.
என் மீது
Jesus with all my heart.
நான் இயேசுவை முழு இருதயத்தோடு கூட நேசிப்பேனாகி என் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது, என்னுடைய வீட்டின் மீது ஒரு பாதுகாப்பு.
And I know my children are blessed when I love Jesus.
நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட நேசிக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள்
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Children, grandchildren get blessed.
பேர பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
That applies to you too.
உங்களுக்கும் கூட இந்த காரியம் பொருந்தும்.
If you love Jesus with all your heart,
உங்களுடைய இறுதி முழு இருதயத்தோடு கூட இயேசுவை நேசிப்பீர்களானால்,
it's like a protection over you.
அது உங்கள் மீது வரக்கூடிய ஒரு பாதுகாப்பை போல இருக்கிறது.
And snakes and scorpions can't touch you. The devil can't touch you.
சர்ப்பங்களும் தேள்களும் உங்களை தொட முடியாது. பிசாசு உங்களை தொட முடியாது.
I'm talking about spiritual evil forces.
ஆவிக்குரிய பொல்லாத சக்திகளை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
Jesus used the example of scorpions and all to represent spiritual evil forces.
தேள்கள் வலு சர்ப்பங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பொல்லாத சக்திகளை குறித்து பேசுகிறார்.
See Luke 10 verse 19.
லூக்கா 10 அதிகாரம் 19 வசனம்.
Luke 10 verse 19.
Luke 10
Jesus said to his disciples, I have given you authority to tread upon serpents and scorpions and over all the power of the enemy and nothing shall injure you.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த
மாட்டேன்.
பிசாசுடைய வல்லமையை குறிக்கும்படியாக சர்ப்பங்கள் தேள்கள் என்கிற உண்மையை சொல்கிறார்.
He said nothing will injure you.
ஒன்றுமே இவைகள் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்றார்.
What can injure you?
உங்களை எது சேதப்படுத்தும்?
Nothing.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
That word nothing.
ஒன்றும்.
Nothing shall injure you.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
Why?
ஏன்?
Because you desire nothing but Jesus.
இயேசுவை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்று நீங்கள் சொல்கிறபடினாலே.
There's nothing you love but Jesus.
இயேசுவை காட்டிலும் வேறு ஒன்றையும் நீங்கள் நேசிப்பதில்லையா?
Then nothing will be able to injure you.
அப்படியானால் ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது.
What can injure you?
உங்களை எது சேதப்படுத்தும்?
The thing you love more than Jesus Christ.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதுவே உங்களை சேதப்படுத்தும்.
If I decide in my life,
என்னுடைய வாழ்க்கையில் நான்
I will desire nothing on earth but Jesus Christ.
இந்த பூமியிலே எனக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் வேறு விருப்பமே இல்லை என்று
தீர்மானித்தால்,
ஒன்றுமில்லை.
Nothing.
ஒன்றுமில்லை.
Nothing I will love more than Jesus.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற காரியம் ஒன்றுமில்லை.
Then nothing will be able to injure me.
அப்படியானால் என்னை சேதப்படுத்துகிற காரியமும் ஒன்றுமில்லை.
But if there is something on earth that I love more than Jesus Christ.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த பூமியிலே காணப்படுமேயானால்,
that thing will injure me.
அந்த காரியம் என்னை சேதப்படுத்தும்.
Whether it's money,
அது பணமா இருக்கலாம்.
I love to be an elder, my eldership will itself will destroy me.
மூப்பன் என்கிற ஸ்தானத்தை நேசிப்பேன், அதிகமாக நேசிப்பேன் என்று சொன்னால் அந்த ஸ்தானமே எனக்கு தீமை செய்துவிடும்.
I know elder brothers who have been destroyed by becoming elder. They would have been all right if they were ordinary brothers.
சாதாரண சகோதரர்களாக இருந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் நன்றாக இருந்திருந்திருப்பார்கள். மூப்பரான படிநாளை தங்களை கெடுத்துக்கொண்ட சகோதரர்களாக நடந்திருக்கிறேன். ஏன்?
Because they love their position more than Jesus.
தங்களுடைய ஸ்தானத்தை இயேசுவை காட்டிலும் அதிகமாக நேசித்தபடியினாலே.
I know people who are poor brothers who love Jesus with all their heart.
ஏழையாக இருந்த சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நேசித்தவர்களை நான் அறிந்திருக்கிறேன்.
God bless them, they became rich and they began to love money.
தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அவர்கள் பணக்காரர்களானார்கள். இப்பொழுது பணத்தை நேசிக்க
ஆரம்பித்துள்ளார்கள்.
இப்பொழுது இயேசுவை காட்டிலும் அதிகமாக பணத்தை நேசிக்கிறபடினாலே இப்பொழுது அந்த பணமே அவளை
சேதப்படுத்துகிறது.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக ஒன்றை நேசிப்பது என்பது ஆபத்தான ஒரு
காரியம். Has power to hurt you.
ஏனென்றால் அந்த காரியங்களை சேதப்படுத்துவதற்கு வல்லமை பெற்றுவிடும்.
See, God has made us in such a way
நம்மை தேவன் எப்படி உருவாக்கி இருக்கிறார்
என்றால் we are supposed to love him with all our heart. That's the way he created us.
முழு இதயத்தோடு கூட அவரிலே அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு காரியத்திலே தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார்.
He did not create us to be like the dogs and the pigs with their face always down to the earth looking for something on the earth.
நாய்களும் பன்றிகளையும் பாருங்கள் எப்பொழுதும் பூமியையே பார்த்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கும். அதேபோல தேவன் நம்மை உருவாக்கவில்லை.
No, he doesn't want us to love these earthly things.
இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தேவன் நம்மை உருவாக்கவில்லை.
He wants us to love him with all our heart so that nothing will hurt us.
நம்மை ஒன்றும் சேதப்படுத்த கூடாத அளவுக்கு நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
I can give you a written guarantee.
நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை எழுதி கொடுக்க முடியும்.
That if you
உத்தரவாதத்தை எழுதி கொடுக்க முடியும்.
You desire nothing on earth but Jesus Christ, nothing will hurt you.
இந்த பூமியிலே இயேசுவை தவிர வேறு எந்த காரியத்திலும் எனக்கு விருப்பம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உத்தரவாதம் கொடுக்க முடியும்.
There is something other than Jesus that you love.
நீங்கள் நேசிக்கிற காரியம் இயேசுவை காட்டிலும் வேறு ஏதாவது ஒன்று இருக்குமே ஆனால்
that thing will hurt you.
அந்த காரியங்களை சேதப்படுத்தும்.
And particularly will hurt you by preventing you from growing spiritually.
குறிப்பாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராமல் இருக்கும்படியாக உங்களை சேதப்படுத்திவிடும்.
I know people who have come to CFC Bangalore for 25 years and they have not grown spiritually.
CFC Bangalore சபையில் 25 ஆண்டுகளாக சபையிலே வந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் வளராமல் இருக்கிறதை நான் நடந்திருக்கிறேன்.
They still get offended.
இன்னும் மனம் பண்படுகிறார்கள்.
They still lose their temper.
இன்னும் கோபப்படுகிறார்கள்.
They still lust after women with their eyes.
இன்னும் கண்களிலே ஸ்திரீகளை இச்சிக்கிறார்கள்.
They have not grown after 25 years.
25 ஆண்டுகளாகியும் அவர்கள் இன்னும் வளராமலே இருக்கிறார்கள்.
Why is that?
ஏன் அப்படி?
After hearing such strong preaching for 25 years, how is it they have not grown?
25 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட வலிமையான பிரசங்களை கேட்டும் ஏன் வளராமல் இருக்கிறார்கள்?
Because they glory in the fact I belong to CFC.
நான் CFC சபையை சேர்ந்தவன் என்கிற காரியத்திலே அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள்.
They don't love Jesus with all their heart.
அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் கூட இயேசுவை நேசிப்பதில்லை.
They love the honor of men. Temper.
இன்னும் கோபப்படுகிறார்கள்.
They still lust after women with their eyes.
இன்னும் கண்களிலே ஸ்திரீகளை இச்சிக்கிறார்கள்.
They have not grown after 25 years.
25 ஆண்டுகளாகியும் அவர்கள் இன்னும் வளராமலே இருக்கிறார்கள்.
Why is that?
ஏன் அப்படி?
After hearing such strong preaching for 25 years, how is it they have not grown?
25 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட வலிமையான பிரசங்களை கேட்டும் ஏன் வளராமல் இருக்கிறார்கள்?
Because they glory in the fact I belong to CFC.
நான் CFC சபையை சேர்ந்தவன் என்கிற காரியத்திலே அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்.
They don't love Jesus with all their heart.
அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் கூட இயேசுவை நேசிப்பதில்லை.
They love the honor of men.
மனிதருடைய கனத்தை விரும்புகிறார்கள்.
They want respect from people that I belong to a good church.
நான் நல்ல சபையை சேர்ந்தவன் என்கிற காரணத்தின் நிமித்தமாக ஜனங்களிடத்திலே மதிப்பு மரியாதையும் தேடுகிறார்கள்.
They can fool people but they can't fool God.
ஜனங்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் தேவனை ஒரு காலம் ஏமாற்றி விட முடியாது.
Dear brothers and sisters, be careful.
அருமையான சகோதர சகோதரிகளே எச்சரிக்கையாக இருங்கள்.
Because the same thing can happen to you.
இதே காரியம் நடைபெற முடியும்.
You can be happy that you belong to a good church in your village or town.
உங்களுடைய கிராமத்திலே அல்லது உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய நல்ல சபையிலே நான் சேர்ந்தவன் என்பதனாலே நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம்.
All that means nothing.
அதற்கு மதிப்பு ஒன்றுமே இல்லை.
Look inside your heart today and see.
இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை நோக்கி பாருங்கள் உள்ளே என்ன இருக்கிறது.
Can you honestly say that you love Jesus Christ more than anything on this earth?
இந்த பூமியிலே உள்ள எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
Can you think back to the time when you first got converted?
நீங்கள் மனம் திரும்பி அந்த முதல் நாளை நினைத்து பார்க்க முடியுமா?
Can you think back to the time when you first came in touch with us in the church?
சபையிலே எங்களோடு கூட தொடர்பு கொண்ட அந்த முதல் நாளை நீங்கள் நினைத்து பார்க்க முடியுமா?
For some of you it was 20 years ago, 25 years ago.
உங்களுடைய ஒரு சிலருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
And do you remember in those days how you only loved Jesus?
அந்த நாட்களிலே நீங்கள் இயேசுவை மட்டுமே நேசித்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்த
முடியுமா? You were willing to suffer anything for him.
அவருக்காக எந்த பாடு வேண்டுமானாலும் படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னீர்கள்
அல்லவா? What has happened now?
இன்றைக்கு என்ன நடந்து விட்டது?
Now you have become a respectable brother in the church.
இப்பொழுது சபையிலே மதிப்புமிக்க ஒரு சகோதரனாய் மாறிவிட்டீர்கள்.
You have become a senior sister.
சபையிலே மூத்த சகோதரியாய் மாறிவிட்டீர்கள்.
And you have lost your love for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள உங்களுடைய அன்பை இழந்து விட்டீர்கள்.
Oh, you may be an elder, but you are a backslider.
நீங்கள் மூப்பராய் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் பின்மாற்றம் அடைந்து விட்டீர்கள்.
I never want to be in that position.
நான் இந்த ஸ்தானத்திலே இந்த இடத்தில் இருக்க விரும்பவே இல்லை.
I started loving Jesus 47 years ago and I want to love him more today.
47 ஆண்டுகள் முன்பதாக இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன் இப்பொழுது இன்னும் அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன்.
It's not because of what he does for me.
அவர் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை பொறுத்தது அல்ல.
He's already done enough for me on Calvary.
கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே எனக்கு போதுமான காரியங்களை செய்து முடித்து விட்டார்.
I told the Lord, Lord, you don't have to do anything more for me after what you have done on the cross.
ஆண்டவரே சிலுவையில் நீ செய்த காரியங்களுக்கு அதிகப்படியாக ஒன்றுமே நீ செய்ய தேவையில்லை ஆண்டவரே என்று சொல்லிவிட்டேன்.
I mean, supposing somebody somebody has given you gifts of 10 crores of rupees,
10 கோடி ரூபாய் வெகுமானத்தை யாராவது உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால்,
don't you feel ashamed again to go and ask him for 100 rupees, 1000 rupees?
திரும்பமாய் அவரிடத்தில் போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்கள், ஒரு 1000 ரூபாய் கொடுங்கள்
என்று, he's already given you 10 crores.
ஏற்கனவே 10 கோடி ரூபாயை கொடுத்து விட்டார் வெகுமானமாக.
That's how I look at Jesus.
இப்படி தான் இயேசுவை
பார்க்கிறேன். I say, Lord, what you did for me on Calvary is more than 10 crores.
ஆண்டவரே, கல்வாரியிலே நீ செய்த காரியம் எனக்கென்று அது 10 கோடியை தாண்டி அதிகமாக
இருக்கிறது. I don't want anything from you now.
உம்மிடத்தில் எனக்கு வேறு அதிகப்படி
என்னுடைய
ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே.
But so many believers,
அநேக விசுவாசிகள்,
get so offended, I prayed, God didn't answer my prayer.
ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்.
Another thing, I prayed, my child was not healed.
என்னுடைய குழந்தைக்காக ஜெபித்தேன், குழந்தைக்கு சுகம் கிடைக்கவில்லை.
I didn't get that job, I didn't get that admission, something,
எனக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை, இங்கே அட்மிஷன் கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
This is like saying a man who has given you 10 crores, I asked him for 100 rupees, he did not give me.
10000 கோடி ரூபாயை ஒரு மனிதன் உங்களுக்கு கொடுத்து விட்டான், இப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், 100 ரூபாய் கேட்டேன், அதிகப்படியாக கொடுக்கவில்லை என்று சொல்கிறீர்கள்.
Whom are you complaining against? You are complaining against a man who has given you 10 crores.
10 கோடி ரூபாயை உங்களிடத்தில் கொடுத்திருந்தவரிடத்தில் நீங்கள் இப்பொழுது அவரையே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களா?
Is there anybody here who has got a complaint against God today?
இன்றைக்கு தேவன் மீதே குற்றம் சுமத்தக்கூடிய யாராவது ஒருவர் இங்கே உண்டா?
Anybody here who has got a complaint against Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவின் மீது குறை சொல்லுகிற யாராவது ஒருவர் இங்கே உண்டா?
He didn't do something you prayed for.
நான் ஜெபித்த இந்த காரியம் எனக்கு
நடக்கவில்லை. He didn't give you something.
எனக்கு அது செய்யவில்லை.
Shame on you.
உங்கள் மீது வெட்கம்.
You have not understood one bit of what Jesus did for you on the cross.
இயேசு உங்களுக்காக கல்வாரியிலே செய்த ஒரு காரியத்துடைய துளியையாவது நீங்கள் அறியவில்லை.
I have understood it.
நானதை விளங்கிக் கொண்டேன்.
I say, Lord, you ஆண்டவரே, did so much for me on that cross.
நீர் எனக்காக எவ்வளவோ கல்வாரி சிலுவையிலே செய்து விட்டீர் ஆண்டவரே.
You know, many of us, when we think about the cross,
நம்மிலே அநேகர் சிலுவையை குறித்து எண்ணி பார்க்கும்போது,
we think only about the physical suffering.
நாம் அங்கே சரீர பிரகாரமாக அவர் ஏற்பட்ட கஷ்டங்களை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
We have seen cinemas of Jesus being crucified, whipped and beaten, and we feel like crying when we see those.
இயேசுவை சாட்டை அடிக்கக்கூடிய படங்களையும், இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய படங்களையும் நாம் பார்த்து அழுவது போல நாம் எண்ணி இருக்கிறோம்.
Because we think that physical suffering is so bad.
அங்கே உள்ள சரீர பிரகாரமான அந்த பாடுகள் அவ்வளவு கொடூரமானது என்று அறிந்திருக்கிறோம்.
But do you know what was the greatest suffering that Jesus suffered on the cross?
ஆனால் இயேசு சிலுவையிலே பட்ட அதிகப்படியான பாடுகள் என்ன தெரியுமா?
It was not physical suffering.
அது சரீர பிரகாரமான பாடுகள் அல்ல.
There are many Christians. Listen, there are many Christians,
கவனியுங்கள், அநேக கிறிஸ்தவர்கள்,
who have suffered more than Jesus Christ physically.
இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர பாடுகளை காட்டிலும் அதிகமாய் சரீர பாடுகளை பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
Jesus suffered physically for less than 24 hours.
24 மணி நேரங்களுக்கும் குறைவாக இயேசு சரீரத்திலே பாடுபட்டார்.
He was beaten,
அடிக்கப்பட்டார்.
He was whipped,
அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார்.
Crown of thorns on his head,
முட்கிரீடம் சுட்டப்பட்டது.
And nailed him to the cross.
அவரை சிலுவையிலே ஆணிகளாலே அறைந்தார்.
There are Christians who have been tortured by communists in prisons for years, not 24 hours.
24 மணி நேரங்கள் அல்ல, வருடக்கணக்காக சிறைச்சாலையிலே சித்திரவதை செய்யப்பட்ட தேவப்பிள்ளைகள் உண்டு.
Beaten, hammered, I think even Paul suffered more than Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பவுல் அதிகமாக பாடுபட்டார்.
For years he got beaten, stoned, so shipwrecked, so many things.
கப்பலில் உண்டான சேதங்கள், கல்லெறிகள், சாட்டையால் அடிகள், இப்படி அநேக ஆண்டுகளாக பாடுபட்டார்.
The physical suffering of Jesus was not the greatest thing.
ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான பாடுகள் பெரிய காரியம் அல்ல.
Because physical suffering is not the punishment for our sin.
ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்குள்ள தண்டனையானது சரீர பிரகாரமான பாடுகள் அல்லவே அல்ல.
I want you to listen carefully.
கவனமாய் நீங்கள் கேட்க முடியாது விரும்புகிறேன்.
Because when God opened my eyes to see this truth, it changed my life.
இந்த சத்தியத்தை காணும்படியாக தேவனின் கண்களை திறந்த பொழுது அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது.
We say that Jesus Christ took our punishment for our sin on the cross.
நம்முடைய தண்டனையை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் சொல்கிறோம்.
That's right.
அது சரிதான்.
That's why there is no punishment for us.
ஆகவே தான் நமக்கு தண்டனை ஏதும் இல்லை.
He took the punishment.
அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார்.
And said, told the Father, let him escape. I'll take the punishment.
பிதாவை பார்த்து, இவர் தப்பிவிடட்டும், நான் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்.
What is the punishment for our sin?
நம்முடைய பாவங்களுக்குள்ள தண்டனை என்ன?
Because you sin,
நீங்கள் பாவம் செய்தபடினால்,
how is God going to punish you?
தேவன் உங்களை எப்படி தண்டிக்க போகிறார்?
Not by killing you physically.
சரீர பிரகாரமாக உங்களை கொலை செய்து தண்டிக்க போகிறார்.
Everybody dies physically.
எல்லாருமே சரீர பிரகாரமாக ஒரு நாள் மறிக்கத்தான் போகிறார்.
Think about this.
இதை எண்ணி பாருங்கள்.
The physical punishment, the physical death is the punishment for your sin.
சரீர பிரகாரமான மரணம் தான் உங்கள் பாவத்துக்கு தண்டனை என்றால்,
then when you have sinned in your whole life,
உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் பாவம் செய்தால்,
God says,
ஆண்டவர் சொல்கிறார்,
the punishment for that is death.
அதனுடைய தண்டனை மரணம்.
I kill you.
நான் உன்னை கொலை செய்கிறேன்.
You died.
நீங்கள் மரித்து விட்டீர்கள்.
You have taken the punishment.
நீங்கள் தண்டனை ஏற்றுக்கொண்டீர்கள்.
You can go to heaven.
நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம்.
Everybody on earth can go to heaven then.
அப்படி சரீரப்பிரகாரமான மரணம் தான் தண்டனை என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாருமே பரலோகத்துக்கு போகலாமே.
Isn't that right?
நான் சொல்றது சரியா இல்லையா?
It's right. Every person on earth dies, that is the punishment. He has taken the punishment. He has to go to heaven when he dies.
இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரிக்கிறான். பாவத்துக்குள்ள தண்டனை மரணம் என்று சொன்னால் எல்லா மனிதனுமே தண்டனை ஏற்றுக்கொண்டாயிற்று. எல்லாருமே பரலோகத்துக்கு போய் விடலாமே.
Spiritual death, which is the punishment for sin.
ஆனால் பாவத்துக்குரிய தண்டனை ஆவிக்குரிய மரணம்.
And that spiritual death is going to hell.
அந்த ஆவிக்குரிய மரணம் தான் நரகத்திற்கு செல்லும்.
Hell means to be forsaken by God.
நரகம் என்பது தேவனாலே கைவிடப்பட்ட ஒரு இடம்.
That is the punishment for sin.
இதுதான் பாவத்துக்குரிய தண்டனை.
So the punishment for sin is not physical death.
ஆகவே பாவத்துக்குரிய தண்டனை என்பது சரீரப்பிரகாரமான மரணம் அல்ல.
It is to be forsaken by God for eternity.
நித்திய நித்தியமாக தேவனாலே கைவிடப்படுவதாகும்.
That punishment you and I deserve.
இந்த தண்டனை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவையா?
Because you have sinned, I have sinned.
நீங்கள் பாவம் செய்தீர்கள், நானும் பாவம் செய்தேன்.
Whether you sin one sin or 1 crore sins, it's the same punishment.
ஒரு பாவம் செய்தாலும் ஒரு கோடி பாவம் செய்தாலும் அதே தண்டனை தான்.
If you murder 1 person or 100 people, you're a murderer.
நீங்கள் ஒரு ஆளை கொலை செய்தாலும் சரி, 100 பேரை கொலை செய்தாலும் சரி, நீங்கள் கொலையாளி.
If you kill 1 person, can't you be called a murderer?
நீங்கள் ஒரு ஆளை கொலை செய்தால் கொலையாளி என்று உங்களை கூப்பிடக்கூடாதா?
Yeah.
ஆம், கூப்பிடு.
You sin once, you're a sinner.
ஆகவே ஒரு முறை பாவம் செய்தாலே நீங்கள் பாவிகள்.
You don't have to sin 1,000 times.
1,000 முறை பாவம் செய்ய வேண்டும் என்று
தேவையில்லை. One sin.
நீங்கள் பாவியாய் மாறுவதற்கு ஒரு பாவம் போதும்.
All sinned.
அப்படி எல்லாருமே நாம் பாவம் செய்திருக்கிறோம்.
And the punishment for our sin is to be forsaken by God.
அந்த பாவத்திற்குரிய தண்டனை என்பது தேவனாலே நிராகரிக்கப்படுவதாகும், தள்ளப்படுவதாகும்.
Every human being on the earth deserves to go to hell.
இந்த பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் நரகத்துக்கு போவதற்கு பாத்திரமாய் இருக்கிறான்.
That is the punishment Jesus took on the cross.
இந்த தண்டனையை தான் இயேசு சிலுவையிலே தாம் ஏற்றுக்கொண்டார்.
Not just that he died physically.
அவர் சரீரப்பிரகாரமான மரணத்தை அங்கே சந்தித்தார் என்பது மட்டுமல்ல.
Not just that he suffered physically.
சரீரப்பிரகாரமான பாடுகளை பட்டார் என்பது மட்டுமல்ல.
As I told you, even Paul suffered more than Jesus.
நான் சொன்னது போல பவுலே இயேசுவை காட்டிலும் பவுல் அதிகமாய் சரீரப்பிரகாரமாக கஷ்டப்பட்டார்.
Jesus got 39 whips on the back, Paul got it 5 times.
இயேசுவுக்கு 39 சாட்டையடிகள் கிடைத்தது என்று சொன்னால் இதை 5 ஆலே பெருக்குங்கள், அவ்வளவு சாட்டையடிகள் பவுலுக்கு கிடைத்தது.
So it's not, that's not the punishment for sin.
ஆகவே பாவத்திற்கு வரக்கூடிய தண்டனை இதுவல்ல.
But when Jesus hung on the cross,
இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது,
for 3 hours it was all dark.
3.5 மணி நேரம் சிலுவையிலே தொங்கும் பொழுது அங்கே இருள் அடைந்தது.
He hung for 6 hours.
6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார்.
Last 3 hours,
3 மணி நேரம்
clear, but the last 3 hours it was dark.
முதல் 3 நேரங்கள் அங்கே வெளிச்சமா இருந்தது, ஆனால் கடைசி 3 மணி நேரங்கள் இருளாய் மாறிவிட்டது.
During those last 3 hours,
கடைசி 3 மணி நேரங்கள் கூட,
he cried out, my God, why have you forsaken me?
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார்.
He was forsaken.
அவர் கைவிடப்பட்டார்.
That's like your head being pulled off from your body.
உங்களுடைய சரீரத்திலிருந்து உங்களுடைய தலையானது துண்டிக்கப்படுவதைப் போல.
1 Corinthians 11 says the Father is the head of Christ.
கிறிஸ்துவுக்கு தலை பிதாவானவர் என்று 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே அந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டு விட்டது.
Fellowship they had together for eternity was broken.
நித்திய நித்தியமாக பிதாவோடு கூட இருந்த அந்த ஐக்கியமானது முறிவுபட்டு விட்டது.
And for 3 hours what Jesus suffered on the cross.
3 மணி நேரங்கள் இயேசு அந்த சிலுவையிலே பட்ட பாடுகள்.
We cannot understand with our mind.
நம்முடைய மனதிலே அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது.
But now I'll explain to you, please try and understand it.
ஆனால் நான் உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன், நீங்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள்.
Can you imagine how much you will suffer if you go to hell for eternity?
நீங்கள் நரகத்துக்கு போனால் நித்திய நித்திய காலமாக எவ்வளவு பாடுபடுவீர்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முடிகிறதா?
Your suffering for millions and millions and millions of years in hell.
நரகத்திலே லட்சக்கணக்கான ஆண்டுகள் உங்களுடைய பாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள்.
That's one person.
அது ஒரு ஆளுடைய
தண்டனை. Then think of the punishment of all the crores of people in hell for crores of years.
கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நரகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய எல்லா தண்டனையும் சேர்த்து வைத்து பாருங்கள்.
Put it all together.
எல்லா தண்டனையும் ஒன்றாய் வைத்து
பாருங்கள்.
கற்பனை செய்து
பார்த்தீர்கள், poured upon Jesus in 3 hours on the cross.
இவ்வளவு தண்டனையும் கல்வாரி சிலுவையிலே 3 மணி நேரத்தில் இயேசுவின் மீது அந்த கோபாக்கினை ஊற்றப்பட்டது.
Concentrated punishment in 3 hours of eternity in hell of all the millions of people.
நித்திய நித்திய காலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய தண்டனை எல்லாம் எடுத்து அப்படியே அதை ஒன்றாக்கி 3 மணி நேரத்தில் போடப்பட்டு விட்டது.
It was so terrible that he said, my God, why have you forsaken me?
தேவனே, ஏனே கைவிட்டீர் என்று கதறக்கூடிய அளவுக்கு அது கொடூரமான தண்டனையா இருந்தது.
That was the only time Jesus never got an answer from heaven.
அந்த ஒரே ஒரு நேரம் மட்டுமே பரலோகத்திலிருந்து இயேசுக்கு ஒரு பதில் கிடைக்காது இருந்தது.
That's the only time he called God, God.
அந்த ஒரு முறை மட்டுமே பிதாவை
தேவனே என்று அழைத்தார்.
Always used to say father 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 father.
எப்பொழுதே அவர் பிதாவே 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 என்று தான் அழைத்துக் கொண்டிருந்தார்.
My God.
ஆனால் இப்பொழுதோ தேவனே என்று கதற ஆரம்பித்தார்.
Only time in his life when he said God.
தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தேவனே என்று கதறுகிறார். ஏன்?
Because he was not standing before his father, he was standing before the judge of the universe.
அப்பொழுது தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கவில்லை, அவர் அண்ட சராசரத்தையும் நியாயந்திருக்கிற நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கிறார்.
Taking your punishment and my punishment.
உங்களுடைய தண்டனை என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாங்க நிற்கிறார்.
Why he couldn't get a reply?
ஏன் அவருக்கு அங்கே பதில் வரவில்லை?
Because he was cut off.
அங்கே தொடர்பு துண்டிக்கப்பட்டது.
No reply.
பதிலே இல்லை.
Why have you forsaken me?
ஏன் என்னை கைவிட்டீர்?
3 hours, no reply.
3 மணி நேரங்கள் பதிலே இல்லை.
When my eyes were open to see how much he suffered.
அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை பார்க்கும்படியாக என் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது,
I said, Lord, how can I not love you when you went through all that for me?
ஆண்டவர், எனக்காக இவ்வளவு காரியங்களுக்குள்ளாய் நீ கடந்து சென்ற பொழுது நான் எப்படி உம்மை நேசிக்காமல் இருக்க முடியும்?
He suffered hell for 3 hours.
அவர் நரகத்தை 3 மணி நேரம் அனுபவித்தார்.
At the end of 3 hours.
இந்த 3 மணி நேர முடிவிலே,
He said it's finished.
முடிந்தது என்று சொன்னார்.
And then he called him father again.
மீண்டுமாய் பிதாவே என்று அழைக்க ஆரம்பித்தார்.
I give my spirit to you.
ஆவியை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார்.
He went to paradise for 3 days.
3 நாட்கள் பரதேசுக்கு சென்றார்.
Then he came back to earth.
மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்தார்.
And ascended after 40 days.
40 நாட்கள் கழித்து பரமேரிக்கு சென்றார்.
But that's what made me love him more.
இதுதான் அவர் அதிகமாக என்னை நேசிக்க தூண்டியது.
So that I might never never have to face any being forsaken by God.
ஒரு காலம் தேவனால் கைவிடப்படக்கூடிய ஒரு காரியத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக.
I want you to pray that God will open your eyes to see what Jesus suffered for you on the cross.
உங்களுக்காக கல்வாரியில் இயேசு என்ன பாடுகளை பட்டார் என்பதை பார்க்கும்படியாக ஆண்டவரே என் கண்களை திறந்திருக்கும் என்று நீங்கள் ஜெபிக்க முடியாய்
கேட்கிறேன். That's the only way to love him.
அவரை நேசிப்பதற்கு இது ஒன்றே வழி.
Because we love him because he first loved us.
அவர் முந்தி நம்மிலே அன்பு கூர்ந்தபடியாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம்.
We love him because he has forgiven us so much.
அவர் நம்மை இவ்வளவாய் மன்னித்தபடியாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம்.
If we think he forgave us very little or he suffered very little, then it's very difficult to love him.
இவ்வளவுதான் என்னை மன்னித்தார் அல்லது இவ்வளவு குறைவாகத்தான் எனக்காக பாடுபட்டார் என்று நாம் எண்ணினால் எப்படி நாம் அவரை அன்பு கூர முடியும்?
I pray that all of us sitting here will be those who love Jesus with all our heart.
இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே இயேசுவை முழு இருதயத்தோடு எல்லா கிறிஸ்தவர்களை காட்டிலும் இந்த ஒரு காரியம் தான் நம்மை வித்தியாசமானவர்களாய் மாற்ற வேண்டும்.
Not that we can sing better or preach better.
நன்றாக பாடுகிறதுனாலே அல்ல, நன்றாக பிரசங்கிக்கிறபடினாலே அல்ல.
No.
இல்லை, இல்லவே இல்லை.
But that we love Jesus more than anybody else.
யாரை காட்டிலும் அதிகமாக நாம் இயேசுவை நேசிக்கிறபடினாலே.
Who is the eldest brother in a church?
ஒரு சபையிலே மூத்த சகோதரன் யார்?
The one who loves Jesus more than everybody else.
எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர் தான்.
If I love Jesus more than all of you, then I am your elder brother.
உங்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக இயேசுவை நேசிப்பேனாக நான் தான் மூத்த சகோதரன்.
Not because I know the Bible.
நான் வேதத்தை அறிந்தபடினாலே அல்ல.
If you make that the test, then the devil will become your elder brother one day.
இதே நீங்கள் ஒரு சோதனையாக வைப்பீர்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் பிசாசு தான் மூத்த சகோதரன்
என்று பொருள் ஆகிறது. He knows the Bible better than anybody else.
ஏனென்றால் அவருக்கு வேதம் எல்லாரை காட்டிலும் நன்றாக தெரியும்.
Elder brother is the one who loves Jesus more than everybody else in his church.
ஒரு மூப்பர் யார் என்று சொன்னால் சபையில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அதிகமாக தேவனை நேசிக்கிற.
If you are not like that, you don't deserve to be an elder brother.
நீங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மூப்பரா இருப்பதற்கு தகுதி பெறவில்லை.
We are also jealous like Cain.
காயினை போல நீங்களும் பொறாமைப்பட்டால்
fighting, quarreling about earthly things.
பூமிக்குரிய காரியங்களுக்கு சண்டை போட பிணக்குகளை ஈடுபடுகளாய் இருந்தால்
then you are the youngest brother, not elder brother.
நீங்கள் தான் இருக்கிறதே எல்லாரை காட்டிலும் இளைய சகோதரன், மூத்த சகோதரன் அல்ல.
You are a baby.
நீங்கள் ஒரு குழந்தை.
May God help us all.
நம் எல்லாருக்கும் தேவன் உதவி செய்வார்.
Let's bow our heads for a moment.
ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை எல்லாரும் வணங்குவோம்.
Let's ask the Lord Jesus to show us how much he loved us.
ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு நம்மை நேசித்தார் என்பதை காண்பிக்க முடியா நாம் கேட்போம்.
How much he paid a price on the cross.
கல்வாரி சிலுவையில் எவ்வளவு விலை கிரயம் செலுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியா.
நம்முடைய eyes will be open.
நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
That we can love him with all of our heart.
நம்முடைய முழு இருதயத்தோடும் கூட நாம் அவரை நேசிக்க முடியாது.
So that we can honestly say to him,
நேர்மையாக அவரை பார்த்து நாம் சொல்ல முடியும்,
Lord, I desire nothing on earth but you.
ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை.
May God help us.
ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.